السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد الذين يتبعون الرسول رسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عنده في التوراة ربي اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், சான்றோர்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், உலகில் உள்ள அத்தனை முஸ்லிம்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாறு. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாமிய மாதங்களின் முதல் வசந்த காலம் என்று போற்றப்படுகிற ரபியுல் அவ்வல் மாதம் அது நம்மிடத்திலே துவங்கியிருக்கிறது. அகிலங்களுக்கெல்லாம் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகவும் இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலே மகத்துவம் பெற்ற மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அக்காலத்து அரபுகளுக்கு மத்தியில் இது அவ்வளவு விசேஷமான ஒரு மாதமாக கருதப்படவில்லை, கருதப்பட்டு வந்ததில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காரணத்தினாலேயே இந்த மாதத்திற்கு மரியாதையும் கண்ணியமும் ஏற்பட்டிருக்கிறது. உலகிலே முஸ்லிம்கள் வாழும் அத்தனை பகுதிகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறந்த மாதத்தை மகிழ்ச்சியாக அனுசரிக்கின்ற நிலையும், அவர்களை பற்றிய வரலாறுகளையும், அவர்களை பற்றிய சாதனைகளையும் மக்களுக்கு போதிக்குகின்ற ஒரு அருமையான வாய்ப்பை இந்த மாதம் அடைந்திருக்கிறது. எல்லா மாதங்களிலும் ரசூலுல்லாவை பற்றி பேசுகிறோம், ஆனால் குறிப்பாக அவர்கள் பிறந்த மாதங்களிலே அதை நினைவுபடுத்துவதும் இந்த உலகத்திலே அவர்கள் செய்து காட்டிய அத்தனை வரலாற்று சிறப்பு மிக்க நடைமுறைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலும் மிக முக்கியத்துவம் பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களை ஈமான் கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் மட்டும் பேசுவதில்லை, அவர்கள் வரலாறுகளை முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டும், முஸ்லிம்கள் மட்டும் சொல்லுவதில்லை, எழுதுவதில்லை. கிட்டத்தட்ட 50 லட்சம் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சாதனையாளர், அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய எல்லா மதத்தவர்களும் எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். மத வேறுபாடு இல்லாமல், நாட்டினுடைய வேறுபாடு இல்லாமல், இன வேறுபாடு இல்லாமல், நிற வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் ரசூலுல்லாவை பற்றி பேசுகிற எழுதுகிற நிலை இருக்கிறது. தமிழிலும் கூட 5000க்கும் மேற்பட்ட வரலாறுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. உலகில பெரும் வரலாற்று ஆய்வாளர்கள், மருத்துவ ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்கள் அத்தனை பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்வு செய்திருக்கிறார்கள், அவர்களது வரலாறை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இவ்வளவெல்லாம் சிறப்பு இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனிதருக்கும் ஏற்பட்டதில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹுத்தாலா அவர்களை உயர்வுபடுத்தி விட்டான். எனவே நாம் மட்டுமல்ல, நம்மிலே இருக்கக்கூடிய சிலர்கள் பெருமானை பற்றி பேசாதீர்கள், அவர்களை புகழாதீர்கள், அவர்களை புகழ்ந்து கவிப்பிடிக்காதீர்கள் என்றெல்லாம் தடை ஏற்படுத்திக் கொண்டாலும் கூட உலகத்தில் சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் மனித சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பிரிவினர்களும் பெருமானார் அவர்களை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை பார்த்து ஆச்சரியத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். என்னால் ஒரு மனிதர் இவ்வளவு செய்ய முடியுமா? 63 ஆண்டு கால வாழ்க்கையில சீர்திருத்தம் என்று பார்க்கிற போது 23 ஆண்டு காலங்கள். இந்த 23 ஆண்டு காலங்களிலே இந்த உலகத்தையே புரட்டி போட்ட பெரும் மாமனிதர், ஒவ்வொருவரும் அவர்களது பகுதியில் அவர் அவர்களுடைய திறமைகளை வைத்து அங்கே சில சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி இருக்கலாம், சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் உலகையே மிகப்பெரிய அளவிலே மாற்றியவர்கள். அதில் எப்படிப்பட்ட காலம் என்று பார்க்கிற போது இன்றைய காலத்தை போல ஒரு நவீன காலம் அல்ல, சொல்லுகின்றால் சொன்னால் புரிந்து கொள்ளுகிற காலம் அல்ல. ஒரு முரட்டுத்தனமான சுபாவம் உள்ளவர்கள், கல்லஞ்சம் படைத்தவர்கள். உலக வரலாறு அவர்களை அறியாமல் ஜாகிலியா, அறியாமை காலத்தை மக்கள் என்று பதிவு செய்திருக்கிறது. முறையான ஒரு ஆட்சி அதிகாரம் இடத்திலே இல்லை, முறையான பொருளாதாரம் இல்லை, முறையான பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. சமூக வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவில் மிக கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்கள். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதர்களிடத்தில் சில சமூக சீர்கேடான வாழ்வு அமைந்திருந்தது. அவர்களது வாழ்விலே தூய்மை இல்லாமல் இருந்தது, ஒழுக்க நெறிகள் பண்பாட்டு சிதைவுகள் எல்லாம் இருந்தன. அந்தந்த காலத்திலே அந்தந்த பகுதிகளிலே அல்லாஹ் நபிமார்களின் மூலமாக அவைகளை சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினான். மக்களை சிறந்த வாழ்வு வாழ்வதற்காக வேண்டி நபிமார்களின் மூலமும் இறை வேதங்களின் மூலமும் அல்லாஹ்வுத்தால அந்த ஏற்பாட்டை செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்கள் அரபுகள் மட்டுமல்ல, அரபுகள் அல்லாத பகுதியிலே வாழ்ந்தவர்களும் கூட மிகப்பெரிய அளவிலே சமூக சீர்கேட்டால் மிகவும் நொந்து போயிருந்தார்கள். மிகவும் கடுமையான வாழ்வு நெறி அவர்களுக்கு மறந்து போய்விட்டது, மறக்கடிக்கப்பட்டிருந்தது. யாரும் பெரிய சீர்திருத்தவாதிகள் அவர்களுக்கு மத்தியிலே உருவாகவில்லை, தோன்றவில்லை. அந்த மாதிரி காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிலே ஒருவராக தோன்றி எந்த இடத்துல அதிக பாதிப்பு இருந்ததோ அந்த இடத்திலே அல்லாஹ் நபியை தோற்றுவித்தான். உலகத்திலே எந்த பகுதியிலே மிக மோசமான வாழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்ததோ அந்த அரபகத்திலே அவர்களுக்குள்ளேயே ஒருவரை தோற்றுவித்தான். அவர்கள் செய்த அந்த மாற்றங்களும் அவர்கள் செய்த அந்த புரட்சியும் உலகம் உள்ளளவு யாருமே அப்படி செய்ய முடியாது, இதுவரையிலும் யாரும் அப்படி செய்ததில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு முதல் மனிதராக, மனிதர்களுக்கெல்லாம் தலைமையானவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹால அதற்குரிய அத்தனை விதமான ஆற்றல்களையும் அவர்களுக்கு வழங்கினான். அத்தனை விதமான புத்திசாலித்தனத்தையும் வியூகத்தையும் அவர்களுக்கு வழங்கினான். 23 ஆண்டு கால வாழ்க்கையில எந்த மனிதரும் சாதிக்க முடியாத மிகப்பெரும் சாதனை அவர்கள் தோற்றுவித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை பற்றி பேசுகிற போது நாம் மட்டும் ரசூல்லாவை பற்றி பேசுவதில்லை, குர்ஆன் முழுவதும் பக்கத்துக்கு பக்கம் வரிக்கு வரி ரசூல்லாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை தெரிந்து கொண்டால்தான் அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள முடியும். பெருமானாரை விளங்காத எந்த மனிதனும் அல்லாஹ்வை விளங்க முடியாது, இஸ்லாத்தை விளங்க முடியாது, அல்லாஹ் இறக்கி தந்த சட்டத்தை விளங்க முடியாது. எனவேதான் ரசூலுல்லாஹி பற்றி அல்லாஹ்வுத்தால குர்ஆனிலே அநேக இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுவான். நான் கூறிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூல நபியல் உம்மியி, தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ரசூலை பின்பற்றுகிறார்கள், அந்த ரசூல் நபியும் எழுத்தறிவும் எழுத்து படிப்பறிவு இல்லாத உம்மி நபியாகவும் இருக்கிறார்கள். அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல், அந்த நபியை குறித்து முந்தைய வேதங்களான தௌராத் இன்ஜீல் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிற அந்த வேதங்களிலே அவர்களை பற்றி நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம், அவர்களை பற்றி தகவல்கள் அதில் அடங்கி இருக்கிறது, அவர்களை பற்றிய செய்திகள் அதில் அடங்கி இருக்கிறது, அதையிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
உடம்பில் மாறும். அவர்கள் அந்த நபி உங்களுக்கு நன்மையைத்தான் நியமிப்பார், நன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார். என்னாகும் அணில் முன்கர், தீமையானவற்றை விட்டும் அவர் உங்களை தடுப்பார். பார்த்தோ ஹலாலான உணவை, நல்ல உணவை சாப்பிடும்படி உங்களுக்கு அவர் அனுமதிப்பார். எது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே உண்ணுவதற்கு நமக்கு ஆகுமாக்கி இருக்கிறானோ, அப்படிப்பட்ட கால்நடைகளை, அப்படிப்பட்ட புற்பூண்டுகளை உண்ணும்படி அவர் உங்களுக்கு ஏவுவார். பாவமான தவறான உண்ணுதல்களை, உணவை உட்கொள்வதை விட்டும் உங்களை அவர் தடுப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹின்சீர் என்ற அந்த மிருகத்தினுடைய இறைச்சி தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பல விஷயங்கள், பல விலங்குகளுடைய இறைச்சி தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆகுமாக்கப்பட்டிருக்கிற கால்நடைகளிலே ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வரலாற்றாசிரியர் குறிப்பது போல, நபிக்கு நாய் பிடிக்காது என்ற காரணத்திற்காக அந்த சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேர்களுக்கும் நாய் பிடிக்காது. யாராவது நாயை வளர்த்துகிறவர்கள் நம்மில இருக்கிறார்களா? யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம். அதே ஒரு அசூசியாக கருதுகின்ற மனப்பான்மை இயல்பாகவே நம்மிடத்தில் ஏற்பட்டு விட்டது. காரணம், நபிக்கு அது பிடிக்கவில்லை, ரசூலுக்கு அது பிடிக்கவில்லை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அருவறுப்பாக கருதினார்களோ, இதையெல்லாம் வெறுத்தார்களோ, அவைகளை வெறுக்குகின்ற ஒரு சமுதாயம் இந்த உலகத்திலே 1400 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். பல சீர்திருத்தவாதிகள் வந்தார்கள், சொல்லிவிட்டு போனார்கள், அவர்களோடு அது மறைந்து போய்விட்டது. ஆனால் இன்றளவும் இனி கியாமத்து வரையிலும், உலக அறிவு நாள் வரையிலும் இப்படித்தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகாது என்று சொன்னவைகளை அவர்களை பின்பற்றுகிற உம்மத் ஆகாததாகவே, வெறுப்பானதாகவே கருதுகிறது. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் அப்படி இருக்கிறார்களா? நாய்களை செல்லப்பிராணிகளாக வளர்த்துக் கொண்டு மனிதனை விட அதற்கு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். மனிதனுக்கு கொடுக்காத மரியாதை அதுக்கு கொடுப்பதை பார்த்திருக்கிறோம். ஏனால் அவர்கள் நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபியை ஏற்றுக்கொண்ட எந்த மனிதரும் நபி எப்படி வெறுத்தார்கள் அப்படி வெறுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனை குட்டியை, பூனையை விரும்பினார்கள், அதன் மீது இறக்கப்பட்டார்கள். ஒரு முறை உணவு செய்வதற்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தாகத்தோடு பூனை வந்தது. அதுல அந்த கோலையில தன்னுடைய வாயை விட்டு தண்ணீரை குடிப்பதற்காக முயற்சிக்கிறது, தண்ணீர் எட்டவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோலையை சாய்ச்சி கொடுத்தார்கள். அதிலிருந்து அந்த பூனை தண்ணீர் குடித்தது. மிச்ச தண்ணீரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலவு செய்தார்கள். சட்ட ரீதியாக பூனை வாய் வைத்த தண்ணீர் ரஜீஸ் அல்ல, அது உலவு செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பினார்கள் என்ற காரணத்திற்காக முஸ்லிம்களில் எத்தனை பேர்கள், எத்தனை நபர்கள் அதை விரும்பி வளர்க்கிறோம், அதை பாதுகாக்கிறோம், அதற்கு உணவளிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை வெறுத்தார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் அதை வெறுக்கும், ஒன்றை விரும்பினார்கள் என்று சொன்னால் அதை விரும்பும். இந்த அளவுக்குள்ள ஒரு தலைவரை இந்த உலகத்தை உலகம் கண்டதில்லை, உலகம் பெற்றுக் கொண்டதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வை அல்லாஹ் அலைஹும் வை அல்லாஹ் அன்ஹும் இஸ்ரஹும் வல் ஆலால் அல்லத்தியை காணத்து அலைஹும். மேலும் அவர் ரசூலுல்லாஹ் என்ன எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிற போது இப்படி சொல்லுகிறான், நல்லதை உங்களுக்கு ஏவுவார், தீமையை தடுப்பார், நல்லதை புசிக்கும்படி அவர் உங்களுக்கு உத்தரவிடுவார், ஹபாயிசான மோசமானவைகளை உண்ணக்கூடாது என்று உங்களுக்கு தடை விதிப்பார். அதற்கு பன்னால் ஒய் அளவாண்டுகும் மிஸ்ரமும், உங்களுடைய சிரமங்களை அவர் கீழே இறக்கி வைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமூகத்தில் ஏற்படுகிற நெருக்கடிகளை, சிரமங்களை கீழே இறக்கி வைப்பார். மனித சமூகத்தை நெருக்கடிக்குள் தள்ள மாட்டார், சிரமத்திற்குள் தள்ள மாட்டார். இன்று கிட்டத்தட்ட 92% மனிதர்கள், மக்கள் சிரமத்திற்குள்ளார்கள். பாடமாக இருக்கிறார்கள். சிரமத்திலே தள்ளி இருக்கிறது இந்த அரசாங்கம். ஒவ்வொரு காலத்திலும் வாழ்கிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கின்ற வகையில் தான் சட்டங்களை கொண்டு வருகிறார்கள், சட்டங்களை போடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் சிரமத்தை கொடுத்ததில்லை, சிரமத்தை கொடுக்க நாடியதில்லை. அவர்களுக்கு இருக்கிற ஏற்பட்டிருக்கிற சிரமங்களை அகற்றுவதில் தான் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் கேள்விப்பட்டேன், இந்த பல் துவைப்பதற்கு மிஸ்வாக்கு செய்வது இதே என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமத்தை தராது என்று இருந்தால் ஒவ்வொரு வக்துக்கும் பல் துவக்கும்படி நான் கட்டளை பிறப்பித்திருப்பேன். மிஸ்வாக்கு செய்வது அவ்வளவு மகத்துவமானது, அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒன்று. என்னுடைய உம்மத்தினர்கள் அதனால் சிரமப்படுவார்களோ கஷ்டப்படுவார்களோ என்ற காரணத்தினால் தான் நான் அப்படி கட்டளை பிறப்பிக்கவில்லை. இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு வக்துக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் அப்படி மிஸ்வாக்கு செய்யும்படி சொல்லியிருப்பேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள், அமர்த்தவும் அதுபோல உம்மத்தினர்கள் சிரமப்பட மாட்டார்கள் என்று இருந்தால் இஷா தொழுகையை நான் இறைவனுடைய மூன்று பகுதி கடந்துவிட்ட பின்னால் தொழுகும்படி சொல்லியிருப்பேன், அல்லது பாதி நேரம் கடந்த பிறகு தொழுகும்படி சொல்லியிருப்பேன். ஆனால் அதனால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படும் என்ற காரணத்தினால் நான் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அதுபோலத்தான் வேறொரு ஹதீஸில் எப்படி சொல்கிறார்கள், லவ்லா நஸ்கல உம்மத்தில் அமர்த்தவும் இந்த குல்லி சலாத்தின் உலூயின், அதுபோல என்னுடைய உம்மத்தினர்களுக்கு சிரமம் வராது என்று இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் உதவி செய்யும்படி சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு தொழுகை என்று சொன்னால் இப்ப ஒரு உதவி செய்துவிட்டு விடுபட்ட தொழுகையெல்லாம் தொழுது கொள்ளலாம், 10 வத்தி விடுபட்டிருந்தாலும் 30 வத்தி விடுபட்டிருந்தாலும் ஒரு ஒழுவிலே தொழுது கொள்ளலாம். ஆனால் செல்லாதவர்கள் அவர்களுக்கு சிரமம் ஏற்படும் என்ற காரணத்தினால் நான் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்வதை விட்டு நான் அவர்களை நான் ஏவவில்லை என்று சொன்னார்கள். சின்ன சின்ன சிரமங்களை கூட நாம் எடுத்துக் கொள்வதை பெருமானார் சல்லாசம் விரும்புவதில்லை. மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய இரக்கமும் மனிதர்கள் மீது மிகப்பெரிய அன்பும் கொண்டவர்கள். ஒருவர் சிரமப்படுவதை பார்க்கிற போது சும்மா இருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சிரமப்பட்ட அத்தனை சஹாபாக்களையும் அத்தனை அடிமைகளையும் அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை தொகையையும் கொடுத்துவிட்டு மீட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்மான் அல் ஃபாரிஸி என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி எங்கெங்கோ சுத்தி கொண்டு கடைசியிலே மதீனாவுக்கு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டுகொண்டார். அவரை யாரிடத்திலே எந்த பாதிரியாரிடத்திலே பணியாளராக இருந்தாரோ அவர் சொல்லுகின்ற அத்தனை அடையாளங்களையும் பெருமானார் இடத்திலே கண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த நேரத்திலே அவர் அடிமையாக இருந்தார். பத்ரி யுத்தத்திலும் உஹத் யுத்தத்திலும் அவர் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹி அவர்களே வந்து முறையிட்டார், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு யூதனுக்கு அடிமையாக இருக்கிறேன், அவன் எனக்கு போருக்கெல்லாம் என்னை அனுப்புவதில்லை, நான் தனியாக சுதந்திரமாக இபாத் செய்வதற்கு அவன் விடுவதில்லை, எனக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதனிடத்திலே போனார்கள். அவரை உடுமையை விட்டுவிடு, அதற்கு என்ன நீ எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார்கள். அவன் ரசூலுல்லாஹ் போன உடனே அவருடைய மதிப்பு என்னங்கிறது அவனுக்கு தெரிந்து விட்டது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரும் போக முடியாதா இல்லையா? சல்மான் அல் ஃபாரிசியுடைய உரிமை விடுதலை பெறுவதற்காக பெருமானார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்த உடனே இவர் எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கவர் என்று அவன் விளங்கிக் கொண்டான். அவன் சொன்னான், விடுவதாக இருந்தால் 40 ஊக்கியா தங்கம் எனக்கு வேண்டும், 300 ஈட்டம்பர கன்றுகள் எனக்கு நட்டு தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தான். மிகப்பெரிய தொகை, பல கோடி ரூபாய் இன்றைக்கு சமம். அந்த அளவுக்குள்ள தொகையை சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் முடித்துவிட்டு வருகிறார்கள். சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், அவர் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் 300 கன்றுகள் ஈத்தமர கன்றுகள் கொடுத்து நாம் நட்டு கொடுக்க வேண்டும் என்று நான் வாக்குறுதி அளித்திருக்கிறேன். அதுபோல 40 ஊக்கியா தங்கம், ஒரு பெரிய முட்டை அளவுக்குள்ள அளவு, அந்த அளவுக்குள்ள தங்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் என்று சொன்னபோது சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் 5 கன்று 10 கன்று 20 கன்று என்று கண்டு கன்றுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூதருடைய நிலத்திலே தனது கையாலேயே அந்த கன்றுகளை நட்டு வைத்தார்கள். ஒரு முட்டை அளவுக்கு உள்ள பெருமானமான தங்கத்தை அந்த யூதனுக்கு கொடுத்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். யாரும் சிரமப்படுவதை ரசூலுல்லாஹி விரும்ப மாட்டார்கள். எந்த ஒரு மனிதர்களிலே யாராக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லீம் முஸ்லீம் அல்ல என்ற பாகுபாடு கிடையாது. எப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமப்படுகிற அந்த எண்ணமே, சிரமப்படுத்துகிற எண்ணமே அவர்களுக்கு தோன்றியதில்லை. மாதம் ஜபர் ரலி அல்லாஹு தஆலா அவர்களும் அபூ முஸல் அஸ்ஹரி ரலி அல்லாஹு அவர்களையும் யமன் தேசத்திற்கு இஸ்லாமிய பணிக்காக அனுப்புகிறார்கள். மாதம் ஜபல் அவர்களை கவர்னராகவும் அபூ முஸல் அஸ்ஹரி ரலியல்லாஹு அவர்களை நீதிபதியாகவும் நியமித்து அனுப்புகிறார்கள். அனுப்புகிற போது பல செய்திகளை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் மனிதர்களின் மீது முறையான ஆட்சி செய்கின்ற அந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய ஆட்சி முறையை கடைபிடித்து இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரம் நடைபெறுமானால் குழப்பங்கள் உண்டாகாது, உலகம் அமைதியாக இயங்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவேதான் முகம்மதுடைய ஆட்சி இந்த பூமியிலே நிலை பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்பட வேண்டும். அது மாதிரி வந்துவிட்டால் மனிதர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். அந்த இருவரிடத்திலும் சொல்லி அனுப்பினார்கள், பஷ்ஷிரா வலா துனஃபிரா, நீங்கள் இருவர்களும் மக்களிடத்திலே மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுங்கள், அவர்கள் வெறுப்படையும்படியான செய்திகளை சொல்லாதீர்கள். எந்த விதத்திலும் மனிதர்களுடைய மனம் ஒரு துரும்ப அளவுக்கு கூட வெறுப்பு அவருடைய மனதில் ஏற்பட்டுவிடக்கூடாது. அவர்கள் மகிழும்படியான சந்தோஷப்படும்படியான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். வயசிரா வலா துஆசிரா, மனிதர்களுக்கு லேசை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மனிதர்களுக்கு லேசை ஏற்படுத்திக் கொடுங்கள், இலகுவை ஏற்படுத்திக் கொடுங்கள், அவர்களை சிரமத்திற்குள் தள்ளிவிடாதீர்கள், எந்த விதமான கஷ்டத்திற்கும் அவர்களை தள்ளிவிடாதீர்கள். மனிதர்களிடத்திலே நீங்கள் அன்பாகவும் மென்மையாகவும் நளினமாகவும் நடந்து கொள்ளுங்கள், ஒற்றுமையாக அவர்களிடத்திலே இருப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், ஒருபோதும் வேறுபட்டு போக வேண்டாம், கருத்து வேறுபாடுகளால் நீங்கள் பிளவுபட்டு போகிற சூழ்நிலை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஒரு ஆளுநர் ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்ற வார்த்தையிலே இந்த 3 வார்த்தைகளே பல்லாயிரக்கணக்கான உபதேசங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படித்தான் தன்னுடைய ஆளுநர்களை அனுப்பினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அதுபோலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய இலகுவை தந்தான். அல்லாஹ் இங்க சொல்வது போல வல்லாலத்தி காலத்து அலைகும், மேலும் உங்களது கடிவாளங்கள் போடப்பட்டது போல, விலங்குகள் போடப்பட்டது போல அந்த நெருக்கடியை அவர் உங்களுக்கு கலட்டி விடுவார், அதிலிருந்து உங்களுக்கு விலக்களிப்பார். முன்னர் உள்ள வேதங்களிலே அந்த மக்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இருந்தது. என்ன சிரமம் என்று சொன்னால் அவர்கள் எல்லா இடத்திலும் தொழ முடியாது, இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு தான் தொழுகைக்கு போக வேண்டும். நஜீஸ் பட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்தை கழுகி சுத்தம் செய்வது என்பது அவர்களுக்கு இல்லை, அந்த இடத்தை கத்தரித்து விட வேண்டும். ஆடையிலோ வேற எது பகுதியிலோ நஜீஸ் சிறுநீர் பட்டுவிட்டாலும் கூட அதை கத்தரித்து தூக்கி எறிந்து விட வேண்டும். யாருக்கும் தெரியாமல் அவர்கள் ஒரு தவறை ஒரு பாவம் செய்துவிட்டு இரவில் அவர்களின் இல்லத்திலே வந்து தங்குகிற போது காலையில் அந்த இல்லத்திலே எழுதப்பட்டிருக்கும், இவர் நேற்று என்ன தவறு செய்தார் என்பதாக. அதை பார்த்து மக்கள் எல்லாம் அவரை மிகவும் கேவலமாக கருதுவார்கள். இந்த மாதிரியெல்லாம் நிலை இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் எல்லாத்தையுமே மாற்றிவிட்டான். நீங்கள் உங்களது ஆடைகளிலே சிறுநீர் பட்டுவிட்டாலோ நஜீஸ் பட்டுவிட்டாலோ கழுகி சுத்தம் செய்தால் போதுமானது, அதை துண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன பாவம் செய்தாலும் இந்த உலகத்திலே அது வெளிக்காட்டப்படாது, அது வெளிப்படுத்தப்படாது. உங்களது செயல்களால் அது வெளியானாலே தவிர அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலின் மூலமாக அது வெளிப்படாது. அதன் காரணமாகத்தான் நிறைய தவறுகளை துணிந்து செய்து தைரியமாக செய்து கொண்டிருக்கிறோம். பனீஸ்வரர்களுக்கு இருக்க இருப்பது போல அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இந்த சமுதாயத்திற்கு இல்லை. பூமியில எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். தொழிலுக்குரிய நேரம் வந்துவிட்டது. தண்ணீர் உபயோகப்படுத்த முடியாத நிலை இருக்குமானால் அல்லது தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தயம்பத்தின் மூலம் தொழிலை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த பூமியில எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் சப்தமிட்டு பாங்கு சொல்லலாம். எவ்வளவு பெரிய சலுகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஆனால் முன்னர் அப்படி இல்லாமல் இருந்தது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ தஜாவஸ லி உம்மத்தி மா ஹத்தஸத பிஹி அன்ஃபஸஹா மா லம் தகுல் அவ் தஅமல். முன்னரே ஏதாவது ஒரு தவறு செய்ய நாடினாலே பாவம் எழுதப்பட்டுவிடும். இந்த மாதிரி தவறு செய்ய வேண்டும், பாவம் செய்ய வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் அதற்குள்ள பாவம் எழுதப்பட்டுவிடும். ஆனால் என்னுடைய உம்மத்தினருக்கு பாவம் செய்வதற்கு அவர்கள் நாடினால் பாவம் எழுதப்படாது. எதுவரையிலும் என்று சொன்னால் அதை பற்றி அவர்கள் பேசாத வரை, அதை பற்றி அவர்கள் செயல்பிலே ஈடுபடாத வரை, பாவமான ஒரு செயலை செய்கிறார் அல்லது பாவமான ஒரு பேச்சை பேசுகிறார் அந்த நேரத்தில் தான் அவருக்கு பாவம் எழுதப்படுமே தவிர மனதிலே நினைத்ததற்காக வேண்டி, எண்ணம் கொண்டதற்காக வேண்டி அவர் பிடிக்கப்பட மாட்டார். அதுபோல ருபியா நுமத்தில் என்னுடைய உம்மத்திலே உள்ளவர்கள் மறதியாக ஒரு தவறு செய்து விட்டார்கள், மறதியாக ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள். அதுபோல தவறுதலாக ஏற்பட்டு விட்டது, தவறுதலாக பேசிவிட்டார்கள். மறதியாக ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் மறதியாக சாப்பிட்டு விட்டார், வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டார். அதுக்கு என்ன நோன்பு வச்சா சாப்பிடணும்ங்கிற அர்த்தம் அல்ல, மறதியப்பட்டு விட்டது, நோன்பு வைத்திருக்கிறோம் என்ற நினைப்பு இல்லாமல் சாப்பிட்டு விட்டார். அவர் வயிறு நிறைய சாப்பிட்டாரு, நோன்பு முடியாது, சாப்பிடுவதற்காக குற்றம் பிடிக்கப்படாது. தொழுகிற போது மறதி ஏற்பட்டு விட்டது, தவறுதலாக செய்து விட்டார், அதற்கு குற்றம் பிடிக்கப்படாது. மறதியாகவும் தவறுதலாகவும் ஒரு இடத்திலே இருந்து ஏற்பட்ட அந்த தவறுகளை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். அதுபோல நிர்பந்த சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டி இப்படி செய்யன்னு சொல்றாரு, நிர்பந்த சூழ்நிலையில அவர் ஒரு தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் அதற்கும் அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். இத்தனை சலுகைகளை அல்லாஹ் தஆலா லேஸ் என்ற மனிதர்கள் இந்த மூமின்கள் உம்மத்து உம்மத்தினர்கள் கியாமத்தினால் வரையிலும் அவருடைய வாழ்வு லேசாக இருக்கும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இவ்வளவு விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலத்து அரபுகள் அவர்கள் நடைமுறையிலே வரலாற்றிலே அவர்களை மோசமானவர்கள் என்று சித்தரிக்கப்பட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா அவர்களிலிருந்து ஒரு நபி ஏற்படுத்தினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மற்ற ரகமான மனித சமுதாயத்திலிருந்து உருவானவர்கள் தான், வெளிவந்தவர்கள் தான். ஏன் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் ரசூலை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எப்பவுமே ரசூல்மார்களை அனுப்புவதாக இருந்தால் என்ன செய்யணும்? நல்லவர்கள், கண்ணியமானவர்கள், கௌரவமானவர்கள், அப்படி வாழக்கூடிய மக்களிடத்திலவா ஏற்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பமும் அவருடைய பாரம்பரியமும் மகத்துவம் மிக்கதை கண்ணியமானதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த அரபகம் மக்காவும் மக்காவை சூழ்ந்திருக்கிற பகுதிகளும் மிகப்பெரிய அளவிலே சமூக சீர்கேடால் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. ஜினா விபச்சாரம் என்பது அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருந்தது. விபச்சாரம் செய்து அவர்கள் தவறாக கருதவே இல்லை. நம்ம இடத்துல எப்படி இப்ப வட்டி வாங்குவது தவறாக கருதப்படுவதில்லையோ அது மாதிரி அதை விடவும் மோசமாக. அதுபோல மது அருந்துவது, சூதாடுவது, பெண்களை கொள்ளுவது, பெண் குழந்தை பிறந்தால் விதவைகளை கண்டாலே பிடிக்காமலே ஒதுக்குவது, விதவைகளை மறுமணம் செய்யாமல் இருப்பது, மனிதர்களுக்கு மத்தியிலே மனித வாழ்க்கையில என்னென்ன கேடுகள் சீர்கேடுகள் இருக்கிறதோ அத்தனை மொத்தமாக இருந்தது. ஆனாலும் அல்லாஹ் அவரிடத்தில் இருக்கிற நல்ல பண்புகளை பார்த்தான். அவரிடத்திலே சில பண்புகள் இருந்தன, அந்த பண்புகளின் மூலமாக அவர்களை சீர்திருத்த முடியும் என்று அல்லாஹ்வுடைய முடிவு. தவறு செய்கிற ஒரு மனிதனிடத்திலே நல்ல சிந்தனைகள் இருக்குமானால், நல்ல செயல்கள் இருக்குமானால், அந்த செயல் ஒன்றின் மூலமாக அந்த மனிதன் நன்றாகி விடுவான். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய இடத்திலே இருக்கிற நல்ல செய்திகளை பார்க்கிறான். யாராவது வந்துவிட்டால் விருந்து கொடுப்பார்கள். அது சொந்தக்காரங்கன்னு இல்ல, நம்ம சொந்தக்காரங்க வந்தாலும் கூட முகம் சுழிப்போம். யாரு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாரு வந்தாலும் சரியே, அந்த அரபுகள் தங்களுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்கிறது, அதை வைத்து தான் விவசாயம் செய்ய வேண்டும், எங்காகிலும் போக வேண்டும் என்ற நிலையிலும் கூட விருந்தாளிக்காக அந்த ஒட்டகத்தை கூட அறுத்து கொடுப்பார்கள். உலகமா மனித வரலாற்றிலே அந்த அளவுக்கு விருந்தோம்பலிலே சிறந்து விளங்கியவர்கள் உலக வரலாற்றிலே வேறு எங்கும் காணப்படவில்லை. அந்த மாதிரி பண்பு இருந்தது. மது அருந்தினார்கள். ஆனால் அவர்கள் மது அருந்துவதற்கு ஒரு காரணம், மது அருந்தது தவறு, அதே நேரத்தில் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. மது அருந்துகின்ற நேரத்தில் அவர்கள் நிறைய பேருக்கு கொடை கொடுப்பார்கள், தர்மம் செய்வார்கள். அந்த நேரத்தில், அந்த போதையினுடைய நேரத்தில், அந்த மகிழ்ச்சியின் காரணமாக எவ்வளவு பேருக்கு உபகாரம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வார்கள். சூதாடுகின்ற நேரத்திலும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த பணத்தை தவிர அங்கே சூதாடி பெற்ற அத்தனை பணங்களையும் வெளியிலே வந்தவுடனே ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சில நல்ல குணங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. அது மாதிரி யாருக்காயிலும் உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்து விட்டால் அதை மீற மாட்டார்கள், உயிரே போனாலும் மீற மாட்டார்கள். இவ்வளவு கை சென்று சொல்லுகிற ஒரு மனிதர் ஒரு உயர்வான ஒரு ஆடையை இவரிடத்திலே ஒருவரிடத்திலே கொடுத்து இதை யார் வந்து கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, இதை அமானிதமாக வைத்துக் கொள் என்று அவரிடத்திலே கொடுத்து வைத்திருந்தார். இம்ரான் கைஸ் எதிரியாக இருக்கிற ஒரு மன்னர் அந்த ஆடையை கேட்டார், இவர் கொடுக்கவில்லை. உடனே அந்த மன்னர் இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக வேண்டிய படைகளை அனுப்பினார். அந்த நேரத்தில் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு கோட்டையிலே போய் தஞ்சம் புகுந்து விட்டார். அரசனுடைய படைகள் கோட்டைக்கு வந்தபோது இவரும் இவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கோட்டைக்குள்ள இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மகன் மட்டும் உள்ளே வர முடியாமல் வெளியிலே மாட்டிக்கொண்டார். அரசனுடைய படை அந்த மகனை பிடித்து விட்டது. இப்போது நிபந்தனை போட்டது, அந்த ஆடையினை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உடைய மகனை நாங்கள் கொண்டு விடுவோம், அதை கொடுத்துவிட உன்னுடைய மகனை நாம் அனுப்பிவிடுவோம் என்று சொன்னது. நம்மள என்ன செய்வோம், பையன் உயிர் தான் முக்கியம், அதுக்கு மேல என்ன இருக்கு. ஆனால் அந்த மனிதர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த மகனை நீ கொன்று விட்டாலும் கூட ஏதோ ஒருவர் இம்ரவர் கைஸ் என்று சொல்லுகிற ஒருவர் அவருடைய ஆடை அவர் எண்ணத்திலே அமானிதமாக கொடுத்திருக்கிறார், ஒருபோதும் நான் அவனிடத்திலே தரமாட்டேன் என்று சொன்னார். அவர் கண்ணுக்கு முன்னாலேயே அந்த மகனை கொன்று அவர்கள் சீரழித்தார்கள். இந்த அளவுக்கு யாரிடத்திலும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால், அமானத்தை ஏற்றுக்கொண்டால் உயிரை கொடுத்து பாதுகாக்குகின்ற பண்பு அவரிடத்திலே இருந்தது. இந்த மாதிரி காரணங்களால் தான் அல்லாஹ் திருத்தூதரை அங்கே அவர்களுக்கு மத்தியிலே தோற்றுவித்தான். அதற்கு பிறகு இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த முஸ்லிம்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அடிமைகளாக இருந்தவர்கள் ஆட்சியாளர்களாக மாறினார்கள். மிகப்பெரிய வல்லரசுகளை கைப்பற்றி அந்த நாட்டிலே தங்களுடைய இஸ்லாத்துடைய கொடியை அங்கே நட்டினார்கள். மக்கத்தை காப்பிடத்திலே மிகவும் அற்பமாக கேவலமாக கருதப்பட்டவர்கள் பிற்காலத்திலே பெரும் பெரும் அறிஞர்களாக நீதிபதிகளாக உயர் பதவியில் அவர்கள் அமைந்தார்கள். இதெல்லாம் பெருமானார் சல்லாஸுடைய அந்த செயல் திறனால் ஏற்பட்ட விளைவுகள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை இந்த உலகத்திலே உருவாக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி திருமறையில இந்த ஒரு வசனத்திலே மட்டுமல்ல, இது அல்லாத நிறைய வசனங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடுகளையும் தன்மைகளையும் அல்லாஹ் விவரித்து சொல்லுகிறான். விளங்கிக் கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க வேண்டும். உங்களுக்கு எந்த வரலாறு தெரியுதோ இல்லையோ ரசூலுல்லாஹி வரலாறு தெரிய வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வதற்கும் இஸ்லாத்தின் மீது உறுதியாக நாம் நிலைத்திருப்பதற்கும் அவ்வாய்ப்பாக அமையும். வளரமான இந்த வாய்ப்பை எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நமது சுற்றுவட்டார பகுதிகளில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளியில பயானுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஹவ்வா பள்ளிவாசலில் பயான் நடைபெற்றது. இன்றைக்கு கோலந்தாஸ் பள்ளியில பட்ரோட் பள்ளியாசருடைய இமாம் ஜக்கரியா ஹசரத் அவர்கள் பயான் செய்கிறார்கள் இஷா தொழிலுக்கு பிறகு. இன்ஷால்லா நாளைக்கு நம்முடைய பள்ளிவாசலிலே மாரிவ் தொழிலுக்கு பிறகு நங்கநல்லூர் பள்ளிவாசருடைய இமாமும் ஹவ்வா பள்ளியுடைய இமாமும் ரெண்டு பேரும் பயான் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுவதற்காக வேண்டி இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, இதில் கலந்து கொள்ளுங்கள். அதுபோல வருகின்ற வியாழக்கிழமையும் இதேபோன்று மாரிவ் தொழிலுக்கு பிறகு நெபிநேசர்கள் பேரவையின் சார்பாக பயான் நடைபெறும், அதிலையும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு காலம் வாய்ப்பு கிடைக்குமோ அவைகளை பயன்படுத்திக் கொண்டு பெருமானார் சதாசனுடைய சிறப்பையும் புகழையும் விளங்கிக் கொள்வதற்கு நாம் முற்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் எல்லா விதமான உபகாரங்களையும் நியமத்துகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அல்லவானாக சுன்னத்து.